நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
எனது பெயர் மாதேவி. நான் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறையில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். எள் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாங்க. எள் பயிர் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், எண்ணெய் வித்து பயிர்களுக்கெல்லாம் முக்கியமான இடத்தை அது வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எள் பயிர் வந்து குயின் ஆஃப் ஆயில்சிஸ், அதாவது எண்ணெய் பயிர்களின் அரசி என்று சொல்லுவாங்க. இப்பயிர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மிகவும் பரவலாக எல்லா மாவட்டங்களிலுமே வந்துட்டு பயிரிட்டு வருகிறாங்க. இதனை வந்து மானாவாரி பயிராகவும் பயிரிடலாம், இல்லை இரவை சாகுபடியாகவும் வந்துட்டு நெல் தரிசிலையும் வந்துட்டு சாகுபடி செய்யலாங்க. இதற்கான என்னென்ன தொழில்நுட்பங்களை வந்துட்டு கையாளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு அதிக விளைச்சலை வந்துட்டு பெற முடியும் அப்படின்றத எள் சாகுபடிக்கான தொழில்நுட்பங்களை பற்றி இப்போ வந்து நம்ம விரிவாக பார்க்கலாங்க. நிலம் தயாரித்தல். எள் பயிர் விதைப்பதற்கு முன் நிலத்தை வந்துட்டு ஒரு முறை தட்டு கலப்பை, அதாவது டிஸ்க் ப்ளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த தட்டு கலப்பையை கொண்டு நம்ம ஒரு முறை உழுதுட்டு அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து பரம்படிக்கும் தட்டு கலப்பையால் அதே டிஸ்க் ப்ளவை கொண்டு 1 அல்லது 2 முறை வந்துட்டு உழுத பின் தொடர்ந்து உளி கலப்பையை வச்சு நிலத்தில் உள்ள பெரிய பெரிய கட்டிகளை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன மணலாக வந்துட்டு, அதாவது நல்ல நெய் மணல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து பெரிய கட்டிகளை வந்து நல்லா உடைச்சி அதில் வந்து நம்ம விதைகளை விதைச்சாதாங்க நமக்கு வந்துட்டு முளைப்புத்திறன் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். மண்ணில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக காற்றோட்டம் கிடச்சி எல்லா விதைகளுமே வந்து நன்றாக முளைத்து வர ஏதுவாக வந்து நம்ம வந்து அந்த நிலத்தை வந்து தயார் செய்யணுங்க. இரவியல் சாகுபடிக்கு கிடைக்கும் நீர் மண்ணின் தன்மை மற்றும் நிலத்தின் சரிவை பொறுத்து படுக்கைகள் வந்து அமைத்து நம்ம வந்து பயிர் செய்யலாம். இந்த படுக்கைகள் அமைக்கும் பொழுது மேடு பள்ளம் இல்லாதவாறு நிலத்தை சமப்படுத்தி நீர் தேங்குவதை தடுக்க வேண்டும். ஒரு இடத்துல மேடும் ஒரு இடத்துல பள்ளமும் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளமான இடத்துல போயிட்டு நீர் தேங்கிட்டு அதில் இருக்கிற விதைகள் வந்துட்டு முளைப்புத்திறன் நற்று இருக்குங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த பெட்டு, அதாவது படுக்கைகள் வந்து அமைக்கும் போது நம்ம வந்துட்டு மேடு பள்ளம் இல்லாதவாறு அந்த படுக்கைகள் அமைச்சோம் அப்படின்னு சொன்னால் நீர் தேங்கல அப்படின்னு சொன்னால் விதைகளோட முளைப்புத்திறன் வந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு விதை நிறுத்தி எப்படி பண்ணலாம், என்னென்ன பூஞ்சாண்டு கொல்லிகளை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு விதை நிறுத்தி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். திறம் அல்லது கார்பன்டசிம் அப்படின்ற பூஞ்சாண்டு கொல்லிகளை 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பிறகு வந்து நம்ம விதைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பூஞ்சாண்டு நோய்களிலிருந்து விடுபட்டு விதைகள் வந்து நல்லா முளைச்சி வருங்க. இதை தவிர விதை நிறுத்திக்கு வந்துட்டு அசோஸ் பயிரிலம் என்ற நுண்ணுயிர் உரத்தை வந்துட்டு 1 கிலோவிற்கு 100 கிராம் என்ற அளவில் கலந்து 12 மணி நேரம் வைத்திருந்து பின்பு விதைக்கலாம். இந்த நுண்ணுயிர் உரத்தினை பூஞ்சாண கொல்லியோட கலக்கக்கூடாதுங்க. மண் அல்லது குப்பையுடன் ஹெக்டருக்கு வந்துட்டு 2 கிலோ என்ற அளவில் வந்து கலந்து கடைசி உழவின் போது சீராக அந்த நிலத்தில் வந்துட்டு கடைசி உழவில் கலந்து தூவலாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25% வந்து நைட்ரஜன் வந்துட்டு மண்ணில் வந்துட்டு சேமிக்கப்படுகிறதுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நைட்ரஜன் இருந்தாலே வந்துட்டு செடியோட வளரும் தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்குங்க. இப்போ 1 ஹெக்டர் நிலப்பரப்புக்கு எவ்வளோ விதை எடுத்துக்கணும், அதை வந்து எந்தெந்த முறையில் விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் 1 ஹெக்டர் நிலப்பரப்புக்கு 4 முதல் 6 கிலோ விதை மட்டுமே வந்துட்டு இதுக்கு போதுமானதுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த விதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்துட்டு அளவில் வந்து சின்னது. மானாவாரி பயிர் சாகுபடியில் மழை கிடைத்த 1-2 நாட்களில் நிலத்தை வந்து நல்லா வந்துட்டு உழுது, அதாவது முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிலத்தை நல்லா சமப்படுத்தி அந்த டிஸ்க் ப்ளவுன்னு சொல்லி சொல்லக்கூடிய தட்டு கலப்பையால் நல்லா உழுது நிலத்தை சமப்படுத்தி மண்ணில் வந்து தகுந்த ஈரம் இருக்கணும். அதிகமாகவும் ஈரம் இருக்கக்கூடாது, ஈரம் இல்லாமலும் இருக்கக்கூடாது. விதைகள் முளைக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து ஈரம் இருக்கிற போது நம்ம வந்துட்டு இந்த விதைகளை வந்துட்டு 2 பங்கு மணலோடு, அதாவது 4-6 கிலோ விதையை வந்துட்டு 2 பங்கு மணலோடு கலந்து பரவலாக நம்ம தெளித்த பிறகு பரம்படிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. விதைச்ச பிறகு மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு முள்ளு கட்டியோ இல்லை படலை கட்டியோ வந்துட்டு இழுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு சமமாக பரவி விதை முளைக்கும் திறன் வந்து அதிகரிக்குங்க. படுக்கைகளை அமைத்து பயிர் செய்யும்போது பின்பற்றப்படும் இடைவெளி அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 30×30 சென்டிமீட்டருங்க. அதாவது 2 பயிருக்கு இடையில வந்து 30 சென்டிமீட்டரும் 2 பாத்திகளுக்கு இடையில வந்து 30 சென்டிமீட்டரும் வச்சு நம்ம வந்துட்டு இடைவெளி வந்துட்டு பராமரிக்கணுங்க. விதைப்பதற்கு முன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தழிச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதெல்லாம் வந்துட்டு உழவுகாலில் கொஞ்சமாக வந்துட்டு போடணுங்க. அதன் பின்னர் மணல் கலந்த விதைகளை வந்துட்டு 1-2 சென்டிமீட்டர் ஆழத்தில் இட்டு மூட வேண்டும். இடைவெளி விதைத்த 7-10 நாட்களில் பயிர் வந்து அதிகமாக இருந்தால் நெருக்கமாக உள்ள இடங்களில் செடிகளை வந்து களைத்து விட வேண்டும். செடிக்கு செடி 30 சென்டிமீட்டரும் வரிக்கு வரி 30 சென்டிமீட்டரும் இருக்குமாறு வைக்க வேண்டும். அதே போன்று செடிகள் அதிகமாக உள்ள இடங்களிலிருந்து செடிகளை குறைவாக உள்ள இடங்களுக்கு எடுத்து சென்று நட்டு ஓரிரு நாட்களுக்கு தவறாமல் தண்ணி ஊற்றி வந்தால் அந்த செடிகள் வேரூன்றி கால் பிடித்து வளர்ந்து வரும். இவ்வாறு நம்ம வந்துட்டு எள் செடியில் இடைவெளியை வந்து பராமரிக்கணும். இப்போ வந்துட்டு எந்தெந்த சீசனில் பயிர் செஞ்சால் எவ்வளோ வந்துட்டு உரம் போடணும் அப்படின்றத பார்க்கலாங்க. உர நிர்வாகத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். கடைசி உழவின் போது ஒரு ஹெக்டருக்கு 12.5 டன்கள் மக்கிய தொழு உரத்தினை இட்டால் பயிர் மகசூல் அதிகமாக கிடைக்குங்க. மானாவாரியில் விதைக்கும் போது ஒரு ஹெக்டருக்கு 13 13 13 கிலோ என்ற அளவில், அதாவது தழிச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்களை போடணுங்க. இரவையில் விதைக்கும் போது 35 கிலோ தழிச்சத்து, 23 கிலோ மணிச்சத்து, 23 கிலோ சாம்பல் சத்துக்களை வந்துட்டு இடணுங்க. எல்லா ரசாயன உரங்களையும் நம்ம வந்து அடியுரமாக 30 சென்டிமீட்டர் ஆழத்தில் உழவு செய்து அந்த உழவுக்கால உரத்தை போட்டு அதன் மேலே வந்து மண் கலந்த விதைகளை வந்துட்டு போட்டு மூட வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை எனில் விதை முளைப்பதற்கு முன் எல்லா இடங்களிலும் பரவலாக தூவ வேண்டும். இப்போ நீர் நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாம். சராசரியாக எள் பயிருக்கு 3-4 முறை நீர் கட்டினால் போதுமானது. எள் பயிரை பொறுத்தவரையும் அதுக்கு அதிகமான தண்ணீர் தேவையில்லைங்க. அதிகமான தண்ணீர் இருந்தது அப்படின்னு சொன்னால் எள் பயிர் வந்து ஊத்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எள் அழுகி போயிடுச்சு அப்படிம்பாங்க, அப்படி இல்லை ஊத்தோடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் செசாம் ஃபில்லோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்துட்டு அந்த எள்ளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தழை மட்டும்தாங்க அதிகமாக இருக்கும். அந்த எள் செடியில் வந்து காய் பிடிக்கவே பிடிக்காதுங்க. இதை வந்துட்டு செசாம் ஃபில்லோடி, அதாவது முடிக்கொத்து நோயின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. இந்த நோய் வந்துட்டு அதிகமாக இருக்கும். விதை விதைத்தவுடன் ஒரு தண்ணீரும், 15-20 நாள் கழித்து ஒரு தண்ணீரும், பூக்கும் பருவத்தில் மற்றொரு முறை தண்ணீரும் கட்டினால் போதுமானது. அதாவது மொத்தமாகவே இந்த எள் பயிர் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3-4 தண்ணீர் மட்டுமே நம்ம வந்துட்டு நீர் நிர்வாகம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதிக மகசூல் எடுக்கலாங்க. இதை தவிர அப்பகுதியில் உள்ள வெப்பநிலை மற்றும் மண்ணின் தன்மையை பொறுத்து தண்ணீர் வைக்கலாங்க. இதுக்கு 3-4 தண்ணீர் கட்டினா போதும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இந்த 3-4 தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக ஈரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த 3-4 தண்ணியும் தேவையில்லைங்க. அதாவது உயிர் தண்ணின்னு சொல்லி சொல்லக்கூடிய விதைத்த பிறகு வந்துட்டு முதல் தண்ணீர் வந்துட்டு கட்டினாலே போதும். அதன் பிறகு வந்துட்டு இந்த பயிர், இந்த எள்ளு பயிரை பொறுத்த வரையும் பனியிலேயே வந்துட்டு அது வந்து வளர்ந்து வருங்க. இதுக்கு வந்துட்டு அதிகப்படியான தண்ணீர் வந்து தேவையே இல்லை. கிட்டத்தட்ட வந்துட்டு 3-4 தண்ணிக்குள்ளேயே வந்து நம்ம வந்துட்டு இந்த எள் பயிரை பொறுத்த வரையும் மகசூலை வந்துட்டு அதிக மகசூலை எடுக்கலாம். இப்போ வந்துட்டு களை நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாங்க. களை தொல்லை அதிகமாக இருக்கிற வயலில் பயிர் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எள்ளு விதை விதைத்துட்டு நம்ம வந்து நீர் கட்டுவோம் கண்டிப்பாக. அதுதான் உயிர் தண்ணின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நீர் கட்டுறதுக்கு முன்னாடி லேசோ என்ற களைக்குள்ளியை வந்துட்டு 1 ஹெக்டருக்கு 2.5 லிட்டர் அளவில் வந்துட்டு மணலில் கலந்து சீராக வந்து தூவியவுடன் பிறகு வந்து நீர் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த களையோட முளைப்பு திறன் வந்து வெகுவாக குறைக்கப்பட்டு எள்ளின் விதைத்திறன் வந்துட்டு அதிகமாக வளருங்க. அதாவது களை முளைப்பு திறனை வெகுவாக குறைத்துவிடும் இந்த லேசோ என்ற களைக்குள்ளி. அதை தவிர 15ஆம் நாள் ஒரு கை களையும், 30ஆம் நாள் ஒரு கை களையும் மட்டும் எடுத்துட்டா போதுங்க. இந்த எள் பயிரை பொறுத்த வரையும் நம்ம அதிகமாக வந்துட்டு களை எடுக்கவும் தேவையில்லை. அதே போல் நீர் நிர்வாகத்தை பொறுத்தவரையும் 3-4 தண்ணி மட்டும் விட்டால் போதுங்க, நம்ம வந்துட்டு இந்த எள் பயிரில் அதிக லாபம் பெறலாங்க. இதுவரையும் வந்து சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி பார்த்தோம். இப்போ பயிர் பாதுகாப்பு முறைகளை பற்றி பார்க்கலாங்க. என்னென்ன நோய் தாக்குது இந்த எள் பயிரில், அதே போல் என்னென்ன பூச்சிகள்லாம் தாக்குது, அதுக்கான மேலாண்மை முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எள் பயிரை பொறுத்தவரையும் பெரும்பாலும் பரவலாக தாக்கக்கூடியது 3 நோய்கள் தாங்க. இந்த 3 நோய்களில் முதல் நோய் வந்து சாம்பல் நோய், 2வது இலைப்புள்ளி நோய் மற்றும் வேரழுகல் நோய். இந்த 3 நோய்கள் தான் பெரும்பாலும் எள் பயிரை தாக்கக்கூடிய நோய்கள். இப்பொழுது சாம்பல் நோயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சாம்பல் நோய் தாக்கிய செடிகள் இலைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்பகுதியில், அதாவது அடிச்சாம்பல் நோய், மேல் சாம்பல் நோய், அதாவது டவுனி மில்டியோ அந்த பவுடரி மில்டின்னு சொல்லக்கூடிய 2 சாம்பல் நோய் இருக்குதுங்க. இந்த சாம்பல் நோய் தாக்கிய செடிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலைகளின் மேற்பகுதியிலும் சரி அடிப்பகுதியிலையும் சரி வெள்ளை நிறமாக சாம்பல் படிந்தது போல காணப்படுங்க. அப்படி அதை இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஹெக்டருக்கு 2.5 கிலோ நனையும் கந்தகத்தை தேவையான அளவு நீரில் கலந்து தெளிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலைப்புள்ளி நோயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் செடிகளின் இலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுப்பு நிற வட்ட வரிசையுடைய, அதை ரிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வட்ட வரிசையுடைய இலைப்புள்ளிகள் வந்துட்டு அந்த செடியோட இலைகள் வந்து காணப்படுங்க. இதற்கு 1000 கிராம் டைத்தேன் M45 என்ற மருந்தினை தெளித்து இந்த இலைப்புள்ளி நோயை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியாக வேரழுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேரழுகள் தாக்கி செடிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செடிகளை வந்து பிடுங்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு வேர் வந்து அழுகி போய் அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த செடியோட வேர் வந்து நிலத்தில் வந்துட்டு இறங்கவே இறங்காதுங்க, வேர் வந்து நல்லா வந்துட்டு அழுகி போயிடும். அந்த வேர் அழுகின செடியை பார்த்தீங்கன்னு சொன்னாலே வந்துட்டு மற்ற செடிக்கும் இதுக்கும் நல்லாவே நீங்கள் ஈஸியாக வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் வேர் அழுகின செடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தோண்டு போய் மஞ்சள் கலரில் தோண்டு போயிருக்கும். மற்ற செடி வந்துட்டு அதை ஹெல்த்தி பிளான்ட் நோய் தாக்காத செடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்துட்டு பச்சை பசையல்னு இருக்குங்க. இந்த வேரழுகள் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த ட்ரைகோடெர்மா என்ற பூஞ்சான கொல்லியோட கிலோவிற்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பின்னர் விதைச்சோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இது விதை நேர்த்தியிலேயே வந்து பண்ணணும், இப்படி வந்து விதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேரழுகள் நோயை வந்து நம்ம வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். இப்போ நீங்கள் விதை விதைச்சிட்டிங்க, பயிர் வளர்ந்துடுச்சு, இதுக்கப்புறம் இந்த வேரழுகள் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 1% கார்பன் டைஆக்சைட் மருந்தினை வேரின் அடிப்பாகத்தில் வந்துட்டு வேர் நன்றாக நனையும்படி ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேரழுகள் நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியே பார்த்தா பூச்சி கட்டுப்பாடு, அதாவது என்னென்ன பூச்சிகள்லாம் இருக்குது அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். குருத்து காய்களை துளைக்கும் புழுக்களையும் இலைகளை தின்று அழிக்கும் நத்தை பூச்சி மற்றும் காவடி புழுக்களையும் கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு மாலத்தையான் 18 மில்லி லிட்டர் அல்லது பெந்தியான் 1000 மில்லி லிட்டர் வந்துட்டு நீரில் கலந்து தெளிச்சோன்னு சொன்னால் இந்த காய்ப்புழுக்களை வந்து நம்ம வந்துட்டு கட்டுப்படுத்தலாங்க. இதுவரையும் வந்து எல் சாகுபடி தொழில்நுட்பங்கள், நோய் கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து பற்றி பார்த்தோங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுவடை, அதாவது வந்துட்டு எள்ளை வந்து எப்போ எப்படி வந்துட்டு அறுவடை செய்யலாம், அறுவடை செய்வதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இலைகள் வந்து பழுப்பு மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இப்போ 1 ஹெக்டர் வந்துட்டு நீங்கள் எள் பயிரிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 1 ஹெக்டர் பரப்புமே வந்துட்டு இலைகள் வந்துட்டு நல்லா வந்து பழுப்பு மஞ்சள் நிறத்தில் காணப்பட்டது அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த செடி வந்துட்டு அறுவடைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே வந்துட்டு 1 ஹெக்டர் நிலத்தில் 1 செடியில் 2 செடி வந்துட்டு பழுப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வேரழுகள் நோய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் செடியிலிருந்து 25% இலைகள் வந்துட்டு உதிர்ந்துடும், அதாவது செடியோட கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25% இலைகள் வந்து காஞ்சி சருகாயி இலைகள் வந்து உதிர்ந்து போயிடும். இது வந்துட்டு ஒரு அறுவடைக்கான அறிகுறிகள்ங்க. அந்த செடியில் உள்ள காய்களை வந்து நீங்கள் உரிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளார உள்ள விதையோட நிறம் வந்துட்டு நல்லா வந்து கருப்பு நிறமாக மாறி இருக்குங்க. இதுவும் வந்துட்டு ஒரு அறுவடைக்கான அறிகுறிகள். ஒரு சில செடியின் விதைகள் தரையில் கொட்டி காணப்படும். இது எப்போ தரையில் கொட்டி காணப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த அறுவடைக்கான அறிகுறிகளை வந்துட்டு தாண்டிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த செடியில் உள்ள காய்கள் வெடித்து விதைகள் வந்துட்டு தரையில் வந்து செதறி விடுங்க. அப்படி செதறி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகிடும், மகசூல் வந்துட்டு குறைஞ்சி போயிடும். மகசூல் குறைஞ்சுன்னா அப்போ நம்ம பாடுபட்டதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தோடு வந்துட்டு நம்ம வந்து பயிரை வந்துட்டு அறுவடை செஞ்சிடணும். இந்த அறிகுறிகளை கொண்டு எல் செடியை வந்து நம்ம அறுவடை செய்து மூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வேர்பகுதியை வெளியே வச்சும் நுனிப்பகுதியை உள்ளார வச்சு மூட்டம் போட்டு அந்த மூட்டத்து மேலே வந்துட்டு வைக்கல் வந்து போட்டு அதன் மேல் ஏதாவது வந்து கல் இல்லை வேறு ஏதோ வந்து ஒரு வெயிட்டான பொருளை வந்து தூக்கி வச்சு அதுக்கு பிறகு 5 நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செடிகளை அந்த மூட்டத்துலேருந்து மூட்டம் பிரிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மூட்டத்தை பிரித்து செடிகளை வந்துட்டு வெளியில் எடுத்து வெயிலில் உலர வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் காயின் உள்பகுதியிலேருந்து விதைகள் எல்லாம் வெடித்து உதிர்ந்துடுங்க. அதாவது 12 மணி அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்துட்டு எல்லா விதையுமே அந்த காயிலிருந்து விதைகள் வந்து நல்லா உதிர்ந்துடுங்க. முதல் முறை எடுத்து வைக்கும்போதே வந்துட்டு 3 முறை வந்துட்டு எள்ளை உழுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி முதல் நாள்லேயே வந்துட்டு 75% எள் வந்து காயிலிருந்து வந்து நம்ம வந்துட்டு 3 உழுக்குலேயே வந்து நம்ம எடுக்கலாங்க. இந்த எள் காயிலிருந்து வந்துட்டு எள்ளை வந்துட்டு உலுக்கி எடுத்துட்டீங்க. எள்ளை உலுக்கி எடுத்ததுக்கப்புறம் உலுக்கி எடுத்த எள்ளை வந்துட்டு 12% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கும் மேலேயும் இருக்கக்கூடாது, அதுக்கும் கீழே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு எள்ளில் வந்து பூஞ்சானம் வந்துடும். பூஞ்சானம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முளைப்புத்திறன் கம்மியாக போயிடும். அதுக்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விதைகளை நீங்கள் விதைத்தாலோ சரி அல்லது வேறு யாரிடம் விதைக்கு கொடுத்தாலோ சரி அந்த விதைகளின் முளைப்புத்திறன் கிட்டத்தட்ட 60% மட்டுமே வந்துட்டு முளைப்புத்திறன் இருக்கும். அதனால் 12% ஈரப்பதத்துக்கும் கீழேயும் போகக்கூடாது, 12% ஈரப்பதத்துக்கு மேலேயும் போகக்கூடாது. 12% கீழே போனால் முளைப்பு திறனும் கம்மியாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூச்சிகளின் எண்ணிக்கையும் அதில் வந்துட்டு அதிகமாக வரவழைக்கப்படும். அதனால் உலுக்கி எடுத்த எல்லை 12% ஈரப்பதம் மட்டும் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா வெயிலில் உலர வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துட்டு சேமித்து வச்சோன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு நோய்கள்லேருந்தும் சரி பூஞ்சாண்டங்கள்லேருந்தும் சரி பாதுகாக்கலாங்க. இப்போ நான் சொன்ன முறையில் அனைத்து மேலாண்மை முறைகள் மற்றும் எல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் வந்து நீங்கள் கையாண்டீங்கன்னு சொன்னால் நல்ல முறையில் அதிக லாபத்தை வந்துட்டு பெறலாங்க.
நேயர்களே, இதுவரைக்கும் எள் சாகுபடி தொழில்நுட்பங்களை நமக்கு சொன்னாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பூச்சி இயல் துறை ஆராய்ச்சி மாணவி மா தேவி அவங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 042-22-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.